Welcome to this program, Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறோம்.
In the last session, we were looking at Genesis chapter 3.
கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம்.
We were trying to learn some lessons from that first temptation.
அந்த முதல் சோதனையிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம்.
Because the way the devil tempted Eve is the way he tempts almost all human beings even today.
ஏவாளை எப்படி சோதித்தானோ கிட்டத்தட்ட அதே விதத்திலே தான் எல்லா மனுஷர்களையும் இன்றைக்கு சாத்தான் சோதிக்கிறான்.
And when man sins, usually the way Adam and Eve reacted is the way people react even today.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது எப்படி அவர்கள் செய்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு மனிதர்கள் பாவம் செய்த உடனே அவர்கள் கிரியைகளை செய்கிறார்கள்.
What was the result of Adam and Eve sinning?
ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததனுடைய விளைவு என்ன?
Immediately they tried to cover it up.
உடனடியாக அவர்கள் தங்களை மறைக்க
முற்பட்டார்கள்.
அவர்கள் மரத்துக்கு பின்னாக சென்று ஒளிந்து
விட்டார்கள். They put fig leaves over themselves to cover themselves from each other.
அவர்களை ஒருவர் இடத்திலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள முடியாத அத்தியிலே தைத்து வைத்துக் கொண்டார்கள்.
Try to hide from God and try to hide from each other.
தேவனிடத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்ள விரும்பினார்கள். தங்களை ஒருவரை ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்பினார்கள்.
And like Adam told God in Genesis 3:10, I was afraid.
ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆதாம் சொன்னான், ஆண்டவரே நான் பயந்திருந்தேன்.
That's the first time in the Bible you read about fear.
பயத்தை குறித்து முதல் முறையாக இந்த இடத்திலே தான் நாம் வாசிக்கிறோம்.
The world is a place full of fear.
இந்த உலகமானது பயம் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது.
Where does fear come first?
பயம் முதலாவது எங்கே வருகிறது?
Because of sin.
பாவத்தின் நிமித்தமாய்.
We're saved from sin, we're also saved from fear.
நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படும் பொழுது பயத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறோம்.
Why was Adam afraid to face God?
தேவனை சந்திப்பதற்கு ஏன் ஆதாம் பயந்தான்?
Because of sin.
பாவத்தின் முகாந்திரமாக.
Why did he blame his wife?
ஏன் தன்னுடைய மனைவியை குறை கூறினார்?
Because of sin.
பாவத்தின் மூலமாக.
Why is Adam unwilling to take the blame for his sin?
ஏன் தன்னுடைய பாவத்திற்கான காரணத்தை தானே ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்தான்?
Because the corruption of sin had spread through his body so quickly.
பாவத்தினுடைய விளைவானது அவருடைய சரீரத்திலே முழுதுமாய் பரவி விட்டிருந்தது.
They say that potassium cyanide is such a powerful poison that you put it on your tongue and very quickly it kills you.
பொட்டாசியம் சயனைட் என்கிறதான அந்த விஷமானது நாக்கிலே பட்டவுடனே உங்களை கொன்று விடுகிறது என்று சொல்கிறார்கள்.
Very quickly.
மிகவும் அதிக விரைவிலே உங்களை கொன்று
விடும். Sin is quicker than that.
பாவமானது அதை காட்டிலும் தீவிரமானது.
As soon as it got into Adam,
ஆதாமுக்குள்ளாக அந்த பாவம் போன உடனே
look at the results.
விளைவுகளை பாருங்க.
Immediately it made him afraid.
உடனடியாக பயத்தை கொண்டு
வந்து he couldn't face God.
தேவனை சந்திக்க முடியவில்லை.
He had to cover himself even from his own wife.
தன்னுடைய சொந்த மனைவியிடத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான்.
And he blames his wife.
தன்னுடைய மனைவியை குறை கூறுகிறான்.
And he blames God.
தேவனை
why did you give me such a wife?
இப்படிப்பட்ட மனைவியை ஏன் எனக்கு கொடுத்தீர்?
The fault is not with me.
குறை என்னிடத்திலே
இல்லை. The fault is with my wife.
மனைவியிடத்தில் தான் குறை.
Then partially with you because you gave me such a wife.
அப்படிப்பட்ட ஸ்திரியை எனக்கு மனைவியாய் கொடுத்த அப்படினாலே நீங்களும் அந்த குறை எடுத்துக்கொள்ள
வேண்டும். I may not have sinned.
இப்படிப்பட்ட ஸ்திரீ எனக்கு மனைவியாக கொடுக்காதிருந்தால் நான் பாவம் செய்திருந்திருக்க மாட்டேன் என்று சொன்னான்.
It's exactly the same thing we see around the world today.
இன்றைக்கு உலகம் முழுதுமாய் இதே போலத்தான் காரியங்களை பார்க்கிறோம்.
Justifying of oneself.
ஒவ்வொருவரும் தங்களை இப்படியே நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
Man is so unwilling to go to God and say, God, I'm sorry, I've sinned.
ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று தேவனிடத்திலே போய் மன்னிப்பு தயக்கம் காட்டுகிறார்கள்.
So unwilling to acknowledge that was my fault.
இது என்னுடைய தவறுதான் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு விருப்பமற்றவர்களாய் மனிதர்கள் இருக்கிறார்கள்.
So we see here.
ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம்.
The attitude God takes.
தேவன் என்ன விதமான மனப்பான்மை உள்ளவராக இருக்கிறார்?
God is not a hard-hearted person.
தேவன் கடின இருதயமுடைய மனிதனார் அல்ல.
தேவன் அல்ல. Passionate person.
அவர் மனதுருக்கம் உள்ளவர்.
So when Eve blamed the serpent,
ஏவாள் சர்ப்பத்தை குறை கூறின பொழுது
God doesn't come down hard upon both of them and say, why are you justifying yourself like that?
நீங்கள் ஏன் இருவரும் உங்களை நீங்களே நியாயப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி கடினமாய் அவர்கள் மீது வரவில்லை.
Okay, he realizes the serpent has done something wrong.
சர்ப்பம் தவறு செய்துவிட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா?
So first of all, God speaks to the serpent.
ஆகவே முதலாவதாக சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார்.
If you and I were there, we'd have first spoken to Adam and say, why in the world are you trying to justify yourself?
நீங்களும் நானுமாக அந்த இடத்தில் இருந்திருப்போம் என்று சொன்னால் ஆதாமை பார்த்து ஏன் உன்னை நியாயப்படுத்துகிறாய் என்று கேட்டிருந்திருப்போம்.
God is so merciful.
ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
He first deals with the serpent.
முதலாவது சர்ப்பத்தோடு கூட இடைபடுகிறார்.
And curses that serpent above all the cattle of the earth.
பூமியிலே உள்ள சகல விலங்குகளை பார்க்கலாம் அந்த சர்ப்பத்தை அவர் சபிக்கிறார்.
There's a curse upon the serpent.
சர்ப்பத்தின் மீது ஒரு சாபம் இருக்கிறது.
That's why in lots of false religions you find They almost worship the serpent.
ஆகவே தான் பொய்யான அநேக மதங்கள் கிட்டத்தட்ட அந்த சர்ப்பத்தையே கடவுளாக வணங்குவதை பார்க்கிறோம்.
That is a mark of demonic religion.
பிசாசினுடைய மதங்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது.
And God says, I will put enmity between you and the woman, and between your seed and her seed.
உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று அவர் சொல்கிறார்.
And then he gives the first promise of the coming of Christ.
அதற்கு பிறகு கிறிஸ்து வரக்கூடிய முதல் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
Genesis 3:15.
ஆதியாகமம் 3:15.
Now to Satan.
இங்கே இப்போது சாத்தானை அது குறிக்கிறது.
Christ will come and bruise you on your head.
கிறிஸ்து வரும்போது உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று பார்க்கிறோம்.
And you will bruise him in the heel.
நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்.
That is a picture of how Jesus was going to be crucified.
அது இயேசு எந்த விதமாய் சிறையில் அறையப்பட போகிறார் என்பதை சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சி.
And this is thousands of years before Christ came.
கிறிஸ்து வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்.
And not only how Christ would be crucified and be pierced, but that on the cross Satan would be defeated.
கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்போது எப்படி அவர் சிலுவையில் அறையப்படுவார், குத்தப்படுவார் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆனால் அந்த சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்படுவார் என்று சொன்னார்.
We can say this is a gospel message that God preached to Adam.
ஏவாளுக்கும் தேவன் பிரசங்கித்த சுவிசேஷ செய்தி என்று நாம் சொல்லலாம்.
Okay, you messed up your life, but don't worry, I've already made a provision for it.
நீ உன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொண்டாய், கவலைப்படாதே, ஏற்கனவே அதற்கு நான் ஒரு போக்கை உண்டு பண்ணிவிட்டேன் என்று
சொல்லுகிறார். Very wonderful to see something here.
இங்கே ஒன்றை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கும்.
That God punishes the serpent and speaks about the judgment on the devil and the coming of Christ before he begins to rebuke Adam and Eve.
ஆதாமையும் ஏவாளையும் கடிந்து கொள்வதற்கு முன்பதாக சர்ப்பத்தோடு இடைப்பட்டு அதோடு கூட சாத்தானுடைய முடிவையும் தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார்.
That really encourages me.
அது உண்மையாலுமே என்னை உற்சாகப்படுத்துகிறது.
God is not here to rebuke me first of all.
முதலாவதாக என்னை கடிந்து கொள்ள முடியாது தேவன் வரவில்லை.
He first of all wants to solve the problem.
முதலாவதாக பிரச்சனையை தீர்க்க முடியாது வருகிறார்.
And show me that the problem is solved.
அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு
and then he wants to rebuke me.
அதற்கு பிறகு அவர் என்னை கடிந்து கொள்ள விரும்புகிறார்.
You remember when Peter was sinking
கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கும்போது
Jesus didn't first rebuke him, he first helped him and saved him.
முதலாவதாக பேதுருவை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவனை அந்த கடலிலே மூழ்குவதிலிருந்து அவனை மீட்டார்.
After that only asked him, why didn't you trust me?
அதற்கு பிறகுதான் ஏன் நீ என்னை விசுவாசிக்காமல் போனாய் என்று கேட்கிறார்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
He always seeks to save us first.
எப்பொழுதும் முதலாவது நம்மை ரட்சிக்க விரும்புகிறார்.
And then asks us why we didn't trust him.
அதற்கு பிறகு ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று கேட்கிறார்.
So before he corrects Adam and Eve,
ஆகவே ஆதாம் ஏவாளை திருத்துவதற்கு
முன்னதாக he is as it were giving them a good message saying, don't worry.
கவலைப்படாதீர்கள்.
There is some solution to this problem.
இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி நச்சரியை சொல்கிறார்.
The seed of the woman will crush the head of the serpent.
அந்த ஸ்திரீயுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்கிறார்.
Satan, since you deceived Eve, your defeat is going to come through a child born through a woman.
ஏவாளை சாத்தான் வஞ்சித்தான், உம்முடைய தோல்வி ஒரு ஸ்திரீயுடைய பிறப்பிலிருந்து வரப்போகிறது.
And then he turns to Adam.
அதற்கு பிறகு ஆதாமை நோக்கி பார்க்கிறார்.
To the woman rather.
ஏவாளை நோக்கி பார்க்கிறார்.
He first speaks to the woman.
முதலாவது அந்த ஸ்திரீயினிடத்தில் பேசுகிறார்.
And he says two things.
இரண்டு காரியங்களை சொல்கிறார்.
One, you will have a lot of pain in childbirth.
நீ பிள்ளை பெறும்போது உனக்கு மிகுந்த வேதனை உண்டாக இருக்கும்.
But in spite of that, you will have a great desire towards your husband to have more children.
அப்படி இருந்தும் கூட அதிகமான பிள்ளைகளை பெறுவதற்கு புருஷன் மீது உடைய ஆசை இருக்கும் என்று சொல்கிறார்.
Your husband will rule over you.
உன்னுடைய புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான்.
I don't know how it was meant to be before sin came into the world.
பாவம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக தேவன் எப்படி நிர்ணயம் செய்திருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை.
But once sin has come,
ஆனால் பாவம் பிரவேசித்த உடனே,
I see that God has said that the husband will rule over the wife.
புருஷன் மனைவியை ஆண்டு கொள்வான் என்று தேவன் சொன்னார்.
That is a position God has just determined for women in a fallen world.
விழுந்து போன இந்த உலகத்திலே ஒரு ஸ்திரீக்கு இந்த நிலைமையை தான் தேவன் வைத்திருக்கிறார்.
That is her protection if she accepts that and submits to it.
அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்திருந்தால் அதுதான் அந்த ஸ்திரீக்கு பாதுகாப்பு.
And then to Adam,
ஆதாமுக்கு
God said,
ஆண்டவர் சொன்னார்,
not first of all because you ate of the tree.
முதலாவதாக நீ அந்த புருஷன் அந்த மரத்தினுடைய தனியை புசித்தபடினாலே அல்ல.
He says, because you listen to the voice of your wife.
மனைவிக்கு நீ செவி கொடுத்தபடினாலே என்று சொல்கிறார்.
That is what he points out in Adam's case.
இதைத்தான் ஆதாமுடைய காரியத்திலே ஆண்டவர்
சொல்கிறார். Secondly, you ate from the tree which I told you not to eat.
இரண்டாவது நான் விலக்கின அந்த கனியை நீ புசித்தாய்.
What is the first thing?
முதல் காரியம் என்ன?
What is the first thing God charged Adam with?
ஆதாமை தேவன் சாட்டன குற்றம் முதலாவது என்ன?
You listen to the voice of your wife and not to my voice.
நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் உன்னுடைய மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாய்.
I told you you must not eat of that tree.
நீ அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன்.
But you listen to the gentle pleadings of your wife and you fell away from me.
ஆனால் உன்னுடைய மனைவியுடைய சுவாரஸ்யமான பேச்சை கேட்டு என்னை விட்டு நீ விழுந்து போனாய்.
Do you know the number of Christians who've gone astray from God because they listen to the gentle pleadings of their wife?
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே தேவனை விட்டு வழிவிலகி போய் விட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
It's happened here.
இங்கே அது நடக்கிறது.
Because you listen to your wife,
உன்னுடைய மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விட்டாய்.
Last book of the Bible in Revelation, we read of an elder in Thyatira who listens to his wife.
வெளிப்படுத்தின விசேஷம் என்ற வேதத்தின் கடைசி புத்தகத்திலே தியத்தியா சபையினுடைய மூப்பன் தன்னை மனைவிக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு விலகி
போய்விட்டார்.
ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே
இருக்கிறது.
தேவனுடைய சத்தத்தை காட்டிலும் நம்முடைய மனைவியுடைய சத்தம் முக்கியமா இருப்பதற்கு ஒரு காலம் அனுமதிக்க கூடாது.
உங்களுடைய
மனைவி உங்களோடு உங்களுடைய துணையா இருக்க வேண்டும், உங்களுடைய உடன் சுதந்திரமா இருக்க வேண்டும்.
பட் ஷுட் நாட் become a substitute for God's voice in your life.
ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு ஒரு மாற்று சத்தமாய் உன்னுடைய மனைவியின் சத்தம் அமைந்து விடக் கூடாது.
And then God told Adam.
பிறகு ஆதாமுக்கு சொன்னார்,
the ground is cursed.
இந்த பூமியானது சபிக்கப்பட்டது.
It's not going to give you fruit like it would have given you till now.
இதுவரை கொடுத்தது போல நல்ல விளைச்சலை இந்த பூமி கொடுக்காது.
You're going to sweat and perspire.
நீ நெற்றி வேறு நெருக்கு சொட்டதான் நீ வேலை செய்து சாப்பிட வேண்டும்.
And thorns and thistles will come forth from this ground.
முட்களும் காஞ்சிர்களும் இந்த மண்ணிலிருந்து முளைக்கும் என்று சொன்னார்.
And one day you will also return to dust.
ஒரு நாளில் நீயும் மண்ணுக்கு மண்ணாய் திரும்புவாய் என்று சொன்னார்.
So that is how God punished them.
இப்படி தான் தேவன் அவனை தண்டித்தார்.
But notice that God did not curse Adam.
ஆனால் ஆதாமை தேவன் சபிக்கவில்லை என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
That's a very good verse to recognize.
இதை நாம் கண்டுபிடிக்க கூடிய நல்ல ஒரு வசனம்.
That God did not curse Adam.
ஆதாமை தேவன் சபிக்கவில்லை.
It's a truth that we must not forget.
இந்த சத்தியத்தை நாம் ஒரு காலம் மறக்க கூடாது.
In the next chapter we read about somebody whom God cursed.
அடுத்த அதிகாரத்திலே தேவன் சபித்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம்.
It was Cain.
அவன்தான் காயின்.
The Lord said to Cain.
ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார்.
Genesis 4:11.
ஆதியாகமம் 4:11.
You are cursed from the ground.
நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய்.
Why didn't God curse Adam? Why did he curse Cain?
ஆதாமை ஏன் தேவன் சபிக்கவில்லை, காயினை ஏன் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார்?
There is a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Adam sinned and destroyed himself.
ஆதாம் பாவம் செய்து தன்னைத்தான் கெடுத்துக் கொண்டான்.
Whereas Cain harmed somebody else.
ஆனால் காயினோ இன்னொருவனை புண்படுத்தினான்.
And there's a big difference when you sin and only destroy yourself and when you sin and harm somebody else.
ஆகவே நீ பாவம் செய்து உன்னை நீயே கெடுத்துக் கொள்வதற்கும் நீ பாவம் செய்து இன்னொருவனை கெடுப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு.
One is much more serious than the other.
ஒன்று இன்னொன்றை காட்டிலும் கொடூரமானது.
One deserves a curse.
ஒன்றுக்கு சாபம்தான் பதில்.
And the other, God only cursed the ground.
இன்னொன்றுக்கு தேவன் பூமியை தான் சபித்தார்.
Now notice another great truth in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இன்னொரு பெரிய சத்தியத்தை நீங்கள் காணுங்கள்.
Here's the first time we read of an animal being killed.
இங்கே ஒரு மிருகம் முதலாவது கொல்லப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
A picture of the sacrifice of Christ on the cross that is going to come later.
அதற்கு பின்னாக வரக்கூடிய கிறிஸ்துவின் பலியை குறித்து ஒரு சித்தரிப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
You know God saw these fig leaves which Adam and Eve were wearing.
ஆதாமும் ஏவாளும் தரித்திருந்த அத்தி இலைகளை தேவன் பார்க்கிறார்.
Fig leaves are big leaves unlike the leaves of other trees.
மற்ற மரங்களுடைய இலைகளை பார்க்கலாம், அத்தி இலைகள் பறந்து வீழ்ந்த இலைகளாக இருந்தது.
But it's not good enough.
ஆனால் அதுவும் போதுமானதாக இல்லை.
Cover a man and Adam and Eve did not know at that time that after some time these leaves will dry and fall off.
இந்த இலைகள் அவைகள் காய்ந்து உதிர்ந்து போய்விடும் என்பதை ஆதாமும் ஏவாளும் அறியாமல் இருந்தார்கள்.
You don't blame them because they had never seen leaves before.
அவர்களுக்கு முன்பதாக இலைகளையே பார்த்ததில்லை, ஆகவே அவர்களை குறை சொல்ல முடியாது.
So we see here that the fig leaves are a picture of human righteousness.
அதுவே இந்த அத்தி இலைகள் மனிதருடைய நீதியை சித்தரிக்கிறது.
Where we try to cover ourselves with our human righteousness.
நம்முடைய காரியங்களை மறைப்பதற்கு மனுஷீக நீதிகளை பயன்படுத்துகிறோம்.
God told them to throw it away.
அவைகளை தூக்கி எறி என்று சொன்னார்.
And we also need to throw away our human righteousness when we come before God.
நாமும் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய சொந்த சுய நீதிகளை தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது.
And the Lord God, verse 21, made garments of skin for Adam and his wife.
21-ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தோலினாலே ஒரு உடையை உண்டாக்கினார், அவர்களுக்கு உடுத்தினார் என்று பார்க்கிறோம்.
And what do we see here?
இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்?
To get that animal skin, God must have killed an animal.
அந்த மிருகத்தினுடைய தோலை பெறுவதற்காக தேவன் ஒரு மிருகத்தை கொன்றிருக்க வேண்டும்.
The animal's death is a picture of Christ dying on the cross for our sin.
ஆகவே இந்த மிருகத்தினுடைய சாவு எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்றால் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து கல்வெளியில் மரித்ததற்கு
ஒப்பாயிருக்கிறது. The skin is a picture of Christ's righteousness clothing us.
அந்த மிருகத்தினுடைய தோல் கிறிஸ்துவினுடைய நீதியாய் அது நம்மை உடுத்து வைக்கிறது.
So that was pictured right there in the Garden of Eden.
அது ஏதேன் தோட்டத்திலேயே இந்த காரியம் அழகாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
Wasn't it so good of God that even before they left Eden they went out with a message of hope.
அவர்கள் ஏதேனை விட்டு புறப்பட்டு வெளியே செல்வதற்கு முன்பதாகவே அவர்கள் நம்பிக்கை பெற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லமாய் இருக்கிறது.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
Even when he punishes man and gives him hope for the future.
ஒரு மனிதனை தண்டிக்கும் போது கூட எதிர்காலத்துக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து தண்டிக்கிறார்.
And thus it says he drove the man out of the Garden of Eden, verse 24.
24-ஆம் வசனத்திலே இப்படித்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை வெளியே விரட்டினார்.
But God now kept a cherubim, a number of angels with swords, going around and protecting the tree of life that man doesn't try to reach out to that.
இப்பொழுது மனுஷன் போய் அடைந்து விட கூடாது என்று சொல்லி ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் தேவன் கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரில் பட்டைக்கு வைத்தார்.
Before sin came to the world, you could go to the tree of life directly.
உலகத்தில் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு நேராக ஒரு மனிதன்
can't go directly.
இப்போது நேரடியாக செல்ல முடியாது.
Flaming sword on all sides of that tree.
இப்போது அந்த மரத்தை சுற்றிலும் சுடரொளி பட்டயம் இருக்கிறது.
And that sword is to fall on anyone before he comes to that tree.
இப்போது அந்த விருட்சத்துக்கு வருவதற்கு முன்பதாக அந்த சுடரொளி பட்டயமானது கீழே விழ வேண்டியிருக்கிறது, மனிதன் மேல் விழ வேண்டியிருக்கிறது.
That sword first fell on Jesus Christ.
அந்த பட்டயம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்தது.
But it also needs to fall upon us.
அது நம்மிடம் கூட விழ வேண்டியிருக்கிறது.
Where we can say I am crucified with Christ.
நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அறையப்பட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும்.
This is the way to the tree of life today.
இந்த வழியாகத்தான் இன்றைக்கு அந்த ஜீவ விருட்சத்துக்கு நாம் போக முடியும்.
Many people think if you speak in tongues, you are filled with the Holy Spirit and you come to the tree of life.
அந்நிய பாஷையில் பேசினால் நீங்கள் ஆவியால் நிரப்பப்பட்டு விட்டீர்கள், ஜீவ விருட்சத்துக்கு வரலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள்.
No, that is a sword in front of the tree of life.
அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்துக்கு முன்பதாக ஒரு பட்டயம் இருக்கிறது.
You let the sword fall on your self life.
அந்த பட்டயமானது உங்கள் சுய ஜீவத்திலே விழ அனுமதிக்காத பட்சத்தில்
you can find a way
அப்போது மட்டுமே அதை நீங்கள் அனுமதித்தால் தான் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிக்க முடியும்.
லைஃப் இன் தி ஃபுல்னஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்,
பரிசுத்தாவின் நிறைவின் மூலமாக வரக்கூடிய ஒரு பூரண ஜீவன்.
சோ here is another place where we see the seriousness of sin.
ஆகவே இங்கே பாவத்தினுடைய கொடூரத்தை நாம் இன்னொரு விதத்தில் பார்க்கிறோம்.
That one sin was enough for God to drive Adam and Eve out of the garden.
ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி விடுவதற்கு ஒரு பாவம் போதும்.
How many holes do you need in a vessel for a vessel to leak out?
ஒரு பாத்திரத்தில் இருக்கிற காரியம் கீழே ஒழுகுவதற்கு எத்தனை ஓட்டைகள் தேவைப்படுகிறது?
You don't need more than one hole.
ஒரு ஓட்டைக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை.
One hole and the vessel leaks out.
ஒரு துவாரம் இருந்தால் போதும், அந்த பாத்திரத்தில் இருக்கிற முழு திரவமும் அது கீழே ஒழுகிவிடும்.
Thank God that God did not deal with sin lightly.
தேவன் பாவத்தை லகுவாக இடைபடவில்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி.
Teaching us right at the beginning of the Bible that sin is very serious.
பாவமானது மிகவும் கொடூரமானது, பயங்கரமானது என்பதை வேதத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
Two places where we can see the seriousness of sin.
பாவத்தின் கொடூரத்தை இரண்டு இடங்களிலே நாம் பார்க்கலாம்.
One is in the cross of Calvary where Jesus dies.
ஒன்று இயேசு மரிக்கிற அந்த கல்வாரி சிலுவையிலே
பார்க்கிறோம்.
ஒரு பாவத்துக்காக அந்த தோட்டத்தை விட்டே தேவன் அவளை அனுப்பிவிட்டார். இங்கே பாவத்தின் கொடூரத்தை பார்க்கிறோம்.
We need to see the seriousness of sin because we are living in a day and age where sin is not serious for most people.
அநேக ஜனங்களுக்கு பாவம் கொடிதாக இல்லாத நாட்களிலே காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The Lord God said Man has become one like one of us, verse 22.
Knowing good and evil.
பார்க்கிறோம் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று தேவன் சொல்கிறார். The Lord sent him out of the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்.
And he kept the cherubim around the tree of life.
ஜீவ விருட்சத்தை சுற்றி கேருபீன்களை வைத்தார்.
I want to say one more thing here. இங்கே
இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
You know, when the devil makes us sin, he doesn't tell us what are the going to be the results of this sin.
பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை பாவம் செய்வதற்கு முன்பதாக நமக்கு சாத்தான் சொல்ல மாட்டான்.
Supposing the devil had told Eve like this.
ஏவாளை பார்த்து இப்படி சொல்லியிருந்திருப்பானே,
This is a very tasty fruit.
இது மிகவும் ருசியுள்ள ஒரு பழம்.
You eat it.
இதை சாப்பிடு.
It's really tasty. You'll enjoy it.
உண்மையாலுமே அது ருசிக்கு நன்றாக இருக்கிறது, நீ சந்தோஷிப்பாய்.
It's not so serious. God will not punish you for this.
தேவர் அதற்காக உன்னை தண்டிக்க மாட்டார்.
But supposing the devil had told her what is going to happen in the future.
ஆனால் எதிர்காலத்திலே இதன் விளைவாக என்ன நடக்கப் போகிறது என்பதை சாத்தான் சொல்லியிருந்தால்,
You will be kicked out of Eden.
ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்படுவாய்.
Your first son will be a murderer who will kill another son of yours.
உன்னுடைய முதல் மகன் இன்னொரு மகனை கொலை செய்கிற கொலையாளியாய் மாறிவிடுவான்.
And supposing the devil gave Eve a picture of all the chaos, confusion, everything that is going to come on this earth for 6000 years thereafter.
அதற்கு பிறகு 6000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே வரக்கூடிய சகலவிதமான குழப்பங்களையும் கஷ்டங்களையும் காண்பித்திருந்தால்,
Do you think Eve would have still sinned?
ஏவாள் பாவம் செய்திருப்பாள் என்று எண்ணுகிறீர்களா?
No.
இல்லை.
But when the devil tempts us to sin,
ஆகவே பிசாசு நம்மை பாவம் செய்ய சோதிக்கும் பொழுது,
He doesn't tell us about the consequences of it in the future.
பாவத்தினுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவன் சொல்ல மாட்டான்.
He doesn't say, if you do this, 5 years from now it's going to be like this.
இதை நீ இப்படி செய்வாயால் 5 வருடங்கள் கழித்து இப்படி ஆகும் என்று சொல்லுவதில்லை.
20 years from now it'll be like this.
20 ஆண்டுகள் கழித்து இப்படி இருக்கும் என்று சொல்ல மாட்டான்.
He hides all that.
அவைகள் எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறான்.
So that you sin and destroy yourself.
நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் பாவம் செய்து உன்னை நீ அழித்துக் கொள்கிறாய்.
So we have to be careful that we are not deceived by Satan.
ஆகவே பிசாசினாலே நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும்.
Paul says we are not ignorant of Satan's schemes.
சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்கிறார்.
We have to be careful.
நாம் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும்.
These things are written for our instruction.
இவைகள் எல்லாம் நம்முடைய திருஷ்டாந்தத்துக்காக, நம்மை உணர்த்து வைப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது.
So that we don't fall a prey to Satan's tactics.
சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் இரையாய் போகாதபடிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
There are many things that we can learn here concerning sin and salvation.
பாவத்தை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் நாம் அநேக காரியங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
We saw the seriousness of sin here.
பாவத்தினுடைய கொடூரத்தை நாம் இங்கே பார்த்தோம்.
We saw that sin is basically not murder or adultery or theft.
பாவம் என்பது அடிப்படையாக கொலையோ விபச்சாரமோ திருடோ அல்ல.
It's wanting to do your own thing.
உன்னுடைய சொந்த காரியத்தை செய்வதாகும்.
Wanting your own way rather than God's way.
தேவனுடைய வழியை காட்டிலும் உன்னுடைய வழியே நம்புவதாகும்.
Which comes out of pride because you think that your way is better than God's way.
உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகளை காட்டிலும் மேன்மையானது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பெருமையினாலே அந்த பாவம் வருகிறது.
Sin comes because we doubt the love of God.
தேவனுடைய அன்பை நாம் சந்தேகிக்கிறபடினாலே பாவம் வருகிறது.
Sin can come because we want to please our wives.
நம்முடைய மனைவிமார்களை பிரியப்படுத்த நாம் விரும்புகிறபடினாலே பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது.
What should Adam have told Eve?
ஆதாம் ஏவாளுடைய இடத்தில் என்ன சொல்லியிருந்திருக்க வேண்டும்?
Well, Eve, I love you very much, but I love God more.
ஏவாளே, உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் தேவனை அதிகமாக நேசிக்கிறேன்.
And God told me not to eat of this tree.
இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர்
சொல்லியிருக்கிறார். So even if you've eaten it, I can't do anything about you.
ஆகவே நீ இந்த பழத்தை சாப்பிட்டாலும் உன்னை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது.
But I am not going to eat of it because I fear God.
நான் தேவனுக்கு பயப்படுகிறபடினாலே நான் இந்த கனியை புசிக்க முடியாது.
What a different story it might have been.
அப்படி அவன் சொல்லியிருந்தால் எவ்வளவு கதை வித்தியாசமானதை.
You have the courage to say no to your husband or wife.
உன்னுடைய மனைவியிடத்திலோ உன்னுடைய புருஷனிடத்திலோ நான் பாவம் செய்ய மாட்டேன் இல்லை என்று சொல்வதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது?
That is God's will for you.
இதுதான் உன்னை குறித்த தேவ சித்தம்.
Jesus said we must hate father, mother, brother, sister, wife and children if we are to be his disciples.
இயேசுவுடைய சிஷ்யனா இருக்க விரும்புகிறவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
See the goodness of God also here.
இங்கே தேவனுடைய நன்மையான காரியத்தை பாருங்கள்.
That he cared for Adam and Eve to provide proper clothing for them because God knew those trees will wither and die which they're wearing.
அவர்கள் அணிந்திருக்கிற அத்தி இலை ஆடைகள் அவைகள் உதிர்ந்து உலர்ந்து போகும் என்று அறிந்து அவர்களுக்கு நல்ல ஒரு உடையை கொடுப்பதற்கு தேவன் கரசனை உள்ளவராக இருக்கிறார்.
God cared for them.
தேவன் அவர்களுக்காக கரிசனைப்படுகிறார்.
He cared for Adam in the beginning, providing a garden for him.
ஆரம்பத்திலே ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து அவனுக்காக தன்னுடைய கவனத்தை கரிசனை
வெளிப்படுத்தினார்.
அவனுக்கு ஒரு மனைவியை கொடுப்பதன் மூலமாக ஆதாமை நேசிக்க என்பதை ஆண்டவர் கூறினார்.
He cared for Adam by providing a day of rest for him.
ஆதாமுக்கு ஓய்வு நாள் ஒன்றை கொடுத்து ஆதாமின் மேல் கரிசனையா இருக்கிறேன் என்பதை சொன்னார்.
He cared for Adam here by making garments for him.
இங்கே அவனுக்கென்று உடையை ஏற்படுத்தின் மூலமாக கரிசனையா இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
So what do we learn from all these things?
இவர்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
That God wants to provide all your need.
உன்னுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க விரும்புகிறார்.
Whether it is a spiritual need,
ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும் சரி,
physical need,
சரீர பிரகாரமான தேவையா இருந்தாலும் சரி,
relationship need with your wife,
அல்லது மனைவியோடு கூட உனக்குள்ள உறவின் தேவைகளா இருந்தாலும் சரி,
God can solve every problem in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க முடியும்.
You don't have to run away and hide.
நீ ஓடி ஒளிந்து கொள்ள தேவையில்லை.
Come to him.
அவரிடத்திலே வா.
Shall we now pray?
நாம் இப்பொழுது ஜெபிப்போமா?
I want you to bow your heads before God right now.
இப்பொழுது தேவனுக்கு முன்பாக உங்கள் தலைகளை வணங்குங்கள்.
Ask God to forgive you your sin.
உடைய பாவங்களை மன்னிக்க முடியாய் தேவனிடத்திலே கேளுங்கள்.
Confess your sin to God. Say, Lord, I don't want to hide it anymore.
ஆண்டவரே, இனியும் என்னுடைய பாவங்களை நான் மறைக்க விரும்பவில்லை என்று அறிக்கை செய்யுங்கள்.
God is ready to forgive you right now.
இப்பொழுதே உன்னை மன்னிப்பதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார்.
Every need.
உன்னுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
You have a physical need.
சரீர பிரகாரமான தேவை இருக்கிறதா?
For that.
தேவனிடத்திலே அதை கேள்.
You have a financial need.
பொருளாதார தேவை இருக்கிறதா?
God can supply every need in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவையும் தேவனால் சந்திக்க முடியும்.
Adam did not ask for a wife.
ஆதாம் மனைவியை தேவனிடத்தில் கேட்கவில்லை. ஒரு தோட்டத்தையும் கேட்கவில்லை. ஒரு உரையைக்காகவும் கேட்கவில்லை.
God knew his need and provided.
அவருடைய தேவையை தேவன் சரியாய் அறிந்து அவரை சந்தித்தார்.
God knows your need too.
உன்னுடைய தேவையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவரை நம்பு.
And he will do for you more than you can think.
நீ நினைப்பதற்கு அதிகமாக தேவன் செய்ய முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen.